Once again, we want to look at the Word of God to see what the Lord would have us do in this new year.
இந்த புது வருஷத்திலே தேவன் நாம் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து மீண்டுமாய் நாம் தியானிக்க விரும்புகிறோம்.
I was thinking particularly about certain things that the New Testament says we must do always.
புதிய ஏற்பாட்டிலே சில காரியங்களை எப்பொழுதும் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே, அதை குறித்து தியானிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன்.
And always means 24 hours a day.
எப்பொழுதும் என்று சொன்னால் ஒரு நாள் 24 மணி நேரமும்,
365 days of the year.
ஒரு வருஷத்திலே 365 நாட்களும்,
366 days in a leap year.
லீப் வருடத்திலே 366 நாட்களும்.
So all the time there are certain things that the New Testament says we should do.
ஆகவே எல்லா நேரங்களிலுமே நாம் ஒன்றை செய்ய முடியாக புதிய ஏற்பாடு சொல்கிறது.
There are a few references to always in the Old Testament, but nobody could keep it.
பழைய ஏற்பாட்டில் எப்பொழுதும் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு சில குறிப்புகள் இருக்கிறது, ஆனால் அனைவர் அதை யாருமே அதை கை கொள்ள முடியவில்லை.
But now, because we have the Holy Spirit, we can keep these words.
ஆனால் இப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினாலே இந்த வசனங்களை கை கொள்ள முடியும்.
Now many people take a new year resolution saying this year I will do these things.
இந்த வருஷத்திலே நான் இவைகளை செய்வேன் என்று சொல்லி அநேகர் புதிய வருஷ தீர்மானங்களை எடுக்கிறார்கள்.
And most of them by the 15th of January it's all gone. They can't keep it anymore.
ஜனவரி 15ஆம் தேதி கூட வந்திருக்காது. அதிலே பல உடன்படிக்கைகளை அவர்கள்
போடுவார்கள். I'm not asking you to make any resolution today.
ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை செய்யுங்கள் என்று நான் சொல்லவில்லை.
I'm asking you to look at these verses and make it a prayer.
இந்த வசனங்களை நீங்கள் பார்த்து அதை உங்கள் ஜெபமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறேன்.
So I'm going to speak about 7 verses.
ஆகவே இன்றைக்கு 7 வசனங்களை குறித்து உங்களோட கூட பேச போகிறேன்.
7 things we must do always.
நாம் 7 காரியங்களை எப்பொழுதும் செய்ய
வேண்டும். Throughout this new year.
இந்த புது வருடம் முழுவதுமாக.
And make it 7 new year prayers.
இதை 7 புது வருட ஜெபமாக மாற்றிக் கொள்ளுங்கள்.
That these are the things Father in heaven please help me to do.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த 7 காரியங்களை செய்ய முடியாய் எங்களுக்கு உதவி செய்யும் என்று இருக்கக்கூடிய ஜெபம்.
So the first verse I'd like you to look at is Acts chapter 2 and verse 25.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 25 வசனத்தை நீங்கள் பார்க்க முடியும் நான் விரும்புகிறேன்.
This is a quotation from the Old Testament in Psalm 16.
சங்கீதம் 16ல் சொல்லப்பட்ட வசனத்தை இங்கே மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கிறது.
There David says, I have set the Lord before me always.
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறார்.
Now he did not do that himself all the time.
எப்பொழுதே அவர் தானாக அதை செய்யவில்லை.
If he had set the Lord before him always, he would not have sinned with Bathsheba.
கர்த்தரை எப்பொழுதே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் அதுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பத்சேபாவோடு கூட பாவம் செய்திருக்க மாட்டார்.
There were many other things he would not have done.
இன்னும் பல காரியங்களை அவர் செய்திருக்க மாட்டார்.
But here we read this is a prophetic reference to the Lord Jesus.
இங்கே இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசன குறிப்பாக இருக்கிறது.
In the first sermon that Peter preached the gospel on the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுரு பிரசங்கித்த முதல் பிரசங்கத்திலே
he quotes this verse.
இந்த வசனத்தை அவர் சொல்கிறார்.
That this is how Jesus lived on the earth.
இப்படி தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார்.
He set the Father before him always.
அவர் பிதாவை எப்பொழுதும் தனக்கு முன்பாகவே வைத்திருந்தார்.
So that means Jesus was always conscious wherever he went, whatever he did.
ஆகவே இயேசு எங்கெல்லாம் போனாரோ என்னெல்லாம் செய்தாரோ எப்பொழுதுமே அவர் ஒன்றை உணர்ந்திருந்தார்.
That the Father is here.
இங்கே பிதா இருக்கிறார்.
Right in front of me.
எனக்கு முன்பாகவே இருக்கிறார்.
And you know that makes a tremendous difference.
அது பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது.
So here is a good thing we can pray to God.
ஆகவே இங்கே நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய நல்ல ஜெபம்.
Number 1 new year prayer.
புது வருஷத்தின் முதல் ஜெபம்.
Father please help me to keep Jesus in front of me always this year.
பிதாவே எப்பொழுதும் இந்த வருஷத்திலே இயேசுவை எனக்கு முன்பாகவே வைத்திருக்க எனக்கு உதவி செய்யும்.
Whenever I'm talking to somebody that in front of me is Jesus and then I talk to that person in Jesus presence.
எப்பொழுதெல்லாம் நான் ஒருவரிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு முன்பாக இயேசு இருக்கிறார். இயேசுவின் பிரசன்னத்திலிருந்து நான் அவரிடத்திலே பேச வேண்டும்.
Think of what a difference it will make in your home. If you talk to your wife and your husband in the presence of Jesus.
இயேசுனுடைய பிரசன்னத்திலேயே நீங்கள் உங்களுடைய கணவரோடும் மனைவியோடும் பேசினால் எவ்வளவு வித்தியாசத்தை உங்கள் குடும்பத்திலே பார்க்கலாம் என்று
நினைப்பீர்கள். Even if an ordinary believer is sitting in your home, you find a different way you speak to your husband or wife.
ஒரு கணவனும் மனைவியும் இருக்கும்போது பக்கத்திலே ஒரு சாதாரண சகோதரன் இருந்தாலே நீங்கள் வித்தியாசமாக பேசுவீர்கள்.
How much more there'll be a difference if Jesus is there.
இயேசுவே அங்கே இருந்தால் அது எவ்வளவு வித்தியாசமா இருக்கும்.
Don't you want Jesus to be in your house all the time?
இயேசு உங்கள் குடும்பத்திலே எப்பொழுதும் இருக்க முடியா விரும்பவில்லையா?
And wherever you go,
நீங்கள் எங்கு சென்றாலும்,
when you talk to people in the bus,
பஸ்ல மக்களோடு பேசும்போது,
ட்ரெயின்,
ரயிலிலே பிரயாணம்
பண்ணும்போது so many people are selfish and angry.
அநேக மக்கள் தன்னலமுள்ளவர்களாய் கோபப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்.
When you ride the scooter on the roads and people are not following the rules.
நீங்கள் உங்களுடைய வண்டியை ஓட்டிக்கொண்டு போகிறீர்கள் அப்பொழுது அநேகர் விதிகளை பின்பற்றவில்லை சாலை விதிகளை.
People are sitting in your office and cracking dirty jokes or gossiping.
அலுவலகத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் புறங்கூறுகிறார்கள் அசுத்தமான ஜோக் அடிக்கிறார்கள்.
Or when you visit your unconverted relatives.
மனம் திரும்பாத உறவினர்கள் வீட்டுக்கு செல்கிறீர்கள்.
Or when some television program is coming up which Jesus will not watch.
அல்லது இயேசு பார்க்க முடியாது பார்க்க கூடாத பார்க்க மாட்டாத ஒரு படம் டிவியில் வருகிறது.
What a difference it can make in your life if you say I want to set the Lord before me always this year.
கர்த்தரை எப்பொழுதும் இந்த வருஷம் முழுதுமாக எனக்கு முன்பாக வைத்திருக்க விரும்புகிறேன் சொல்லும்போது எவ்வளவு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்.
24 hours a day.
ஒரு நாளில் 24 மணி
நேரம். I want to go to sleep in the Lord's presence.
ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நித்திரைக்கு செல்ல விரும்புகிறேன்.
If you do like this every day you'll find even your dreams become better.
இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது உங்களுடைய இரவிலே கனவு காண்கிற கனவுகளும் வித்தியாசமாகி மாறிவிடும்.
Dirty dreams, fearful dreams will all go.
அசுத்தமான கனவுகள் பயமுறுத்தக்கூடிய கனவுகள் எல்லாம் போய்விடும்.
How?
எப்படி?
Set the Lord in front of you.
கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள்.
When you sit in front of a computer young people.
வாலிபர்களே கம்ப்யூட்டருக்கு முன்பாக நீங்கள் உட்காரும் பொழுது.
Set the Lord in front of you.
கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்துக்
கொள்ள. You will not go to some of those dirty sites that pollute your mind.
உங்களுடைய மனதை கரைப்படுத்தக்கூடிய அசுத்தமான இணையதளத்துக்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள்.
You must practice the presence of the Lord all the time.
எல்லா நேரங்களிலுமே தேவனுடைய சமூகத்தை நாம் பழக்கி வைக்க கொள்ள வேண்டும்.
In the beginning it will be difficult.
ஆரம்பத்திலே கடினமாக இருக்கலாம்.
Everything is difficult.
எல்லாமே கடினம்.
If you try to learn driving a car.
ஒரு காரை ஓட்ட கற்றுக்கொள்ளும் பொழுது
கடினமாக இருக்கிறது. Or even little children driving a cycle they find it difficult.
சிறு பிள்ளைகள் சைக்கிள் ஓட்டுவது கடினமாக இருக்கிறது.
Or learning how to swim.
அல்லது நீந்த கற்றுக்கொள்ளும் பொழுது கடினமாக இருக்கிறது.
Or learning how to use a computer.
அல்லது கம்ப்யூட்டரை பயன்படுத்துவது ஆரம்பத்திலே கடினமாக இருக்கிறது.
Everything is difficult in the beginning.
எல்லாமே ஆரம்பத்திலே கடினமாக தான் இருக்கும்.
Or learning a new language.
அல்லது புதிய பாஷையை கற்றுக்கொள்வது.
But after some time it becomes easy.
ஆனால் பழக பழக அது எளிதாக மாறுகிறது.
People learn how to type without even looking at the keyboard.
கீபோர்டை பார்க்காமலேயே அவர்கள் டைப் செய்கிறார்கள்.
Or they swim so happily.
சந்தோஷமாய் நீந்துகிறார்கள்.
By practice.
பழக்கத்தினால்.
So if we practice, Lord, I want to recognize your presence in front of me all the time.
ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு முன்பாக நான் உணர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டால்.
In the beginning it will be difficult.
ஆரம்பத்திலே கடினமாக இருக்கும்.
But over a period of time, by the end of the year, you'll find it so much easy.
ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இந்த வருஷத்தின் கடைசியிலே மிகவும் எளிதாக நீங்கள் உணர்வீர்கள்.
So make this one of the main points of your prayer for this year.
ஆகவே இந்த வருஷத்திலே இந்த ஜெபத்தின் முக்கியமான குறிப்பாக இதை வைத்துக் கொள்ளுங்கள்.
Lord, I want to live in your presence every moment of every day.
ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கணத்திலேயும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலேயே நான் வாழ வேண்டும் என்று ஜெபமாய் வைத்துக் கொள்ளுங்கள்.
I want to set the Lord before me always.
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்க
விரும்புகிறேன். And you know when you set the Lord before you always,
கர்த்தரை உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கும் பொழுது,
it says he supports you.
அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்.
And your heart is filled with joy.
உங்களுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பும்.
And your tongue sings his praises.
உங்களுடைய நாவு அவருடைய துதிகளை சொல்லும்.
And everything will go well with you.
எல்லாமே சமியாக நடக்கும்.
So you know all is mentioned there in Psalm 16 quoted here.
இங்கே சங்கீதம் 16 சொல்லப்பட்ட காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
There are many results when we live in the Lord's presence.
தேவனுடைய சமூகத்திலே வாழும்பொழுது அநேக விளைவுகள் பலங்கள் ஏற்படும்.
The Bible says in his presence there is fullness of joy.
அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டு என்று வேதம் சொல்கிறது.
We can't have that if we are not in the Lord's presence.
நாம் தேவனுடைய சமூகத்திலே இல்லாவிட்டால் இதை நாம் வைத்துக் கொள்ள முடியாது.
This is the starting point for everything.
எல்லாவற்றுக்கும் இதுதான் ஆரம்பம்.
And remember the main purpose of the fullness of the Holy Spirit is to bring us into the presence of the Lord all the time.
பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினுடைய நோக்கமே நம்மை எப்பொழுதே கர்த்தருடைய பிரசன்னத்தில் வைத்திருப்பதுதான்.
To bring the spirit of heaven right down into our heart.
நம்முடைய உள்ளத்திலே பரலோகத்தின் ஆவியை கொண்டு வருவது.
The Holy Spirit comes from heaven.
பரிசுத்த ஆவியானவர் பரத்திலிருந்து வருகிறார்.
He's got the aroma of heaven about him.
பரலோகத்தினுடைய நற்கந்தத்தை அவர் கொண்டிருக்கிறார்.
And when he comes and fills our heart, he brings the aroma of heaven.
அவர் வந்து நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் பொழுது பரலோகத்தின் நற்கந்தத்தை கொண்டு வருகிறார்.
As we live in the Lord's presence,
நாம் தேவனுடைய சமூகத்தில் வாழும் பொழுது,
our lives will become more heavenly.
நம்முடைய வாழ்க்கையானது பரலோக வாழ்க்கையாய் மாறும்.
So that's the first thing.
இதுதான் முதல் காரியம்.
Then secondly,
இரண்டாவதாக,
I want to turn to Acts 24.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24 அதிகாரம்.
Here we read a statement made by the apostle Paul.
இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு வாசகத்தை நாம் இங்க பார்க்கிறோம்.
Now why do we look at that?
ஏன் நாம் இதை பார்க்கிறோம்?
Because the apostle Paul said, inspired by the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அப்போஸ்தலனே பவுல் சொல்கிறார்,
follow me as I follow Christ.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள்.
Now if you and I say that, it may not have so much weight.
நீங்களும் நானும் சொன்னால் அதற்கு அவ்வளவு மதிப்பு இருக்காது.
But when the Holy Spirit has inspired Paul to write that in scripture,
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பவுலை ஏவி வேதமாக எழுத சொல்லும்போது,
that means that God expects us to look at the life of Paul as an example.
பவுலை ஒரு மாதிரியாக நாம் பார்க்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
Jesus said follow me.
இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்.
Paul said, follow me as I follow Christ.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல பவுலும் என்னை பின்பற்றுங்கள் என்று
சொன்னார். He said that in 1 Corinthians chapter 11 verse 1.
அதை 1 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரம் 1 ஆம் வசனத்திலே சொல்கிறார்.
And later on he says in Philippians 3 and verse 17.
பிலிப்பியர் 3:17 லே பின்னர் சொல்கிறார்.
That follow us who are an example for you.
உங்களுக்கு மாதிரிகளாக இருக்கக்கூடிய எங்களை பின்பற்றுங்கள்
என்று. Not only me but others like me.
நானும் மட்டுமல்ல என்னோடு கூட இருக்கிற மற்றவர்களும்.
So there are certain things we can look in the life of the apostle Paul and learn.
ஆகவே சில காரியங்களை பவுலுடைய வாழ்க்கையில நாம் பார்த்து கற்றுக்கொள்ள முடியும்.
Because we know that his life was so effective for God.
அவருடைய வாழ்க்கையானது தேவனுக்கு மிகவும் திறமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது.
And here's one of those secrets of his life.
இங்கே அவருடைய வாழ்க்கையின் ஒரு ரகசியத்தை பார்க்கலாம்.
Acts 24
அப்போஸ்தலர்கள் 24:16 16ஆம் வசனம்.
I do my best to keep a clear conscience always before God and before men.
அப்போஸ்தலர்கள் 24:16 தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன்.
He says because of this.
இதனால் என்று சொல்கிறார்.
That means in verse 15 he is saying I know there'll be a resurrection of the righteous and the unrighteous one day.
இதனால் என்று சொல்கிறதுனால அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்க வேண்டும். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஒரு நாளிலே உயிர்த்தெழ போகிறார்கள் என்று அவர் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று
சொல்கிறார். Do you believe that there will be a resurrection one day of the godly people and the ungodly people?
தேவ பக்தி உள்ளவர்களும் தேவ பக்தி அற்றவர்களும் ஒரு நாளிலே உயிரோடு எழுந்திருக்க போகிறார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
I think if you are a Christian you will say definitely.
கிறிஸ்தவராக இருந்தால் கண்டிப்பாக இருக்கிறது என்று சொல்வீர்கள்.
And I ask you then what do you do about it?
அப்படியானால் அதை குறித்து என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறேன்.
You say well, I don't do anything about it. I'm just waiting for it.
நான் அதை குறித்து ஒன்றும் செய்வதில்லை ஆனால் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறேன்.
That is the difference between you and the apostle Paul.
அப்போஸ்தலனே பவுலுக்கும் உங்களுக்கும் இதுதான் வித்தியாசம்.
He believed it.
அவர் அதை நம்பினார்.
And he said because of this I do something.
இதனால் நான் ஒன்றை செய்கிறேன் என்று சொல்றார்.
I don't just sit around waiting for the resurrection.
நான் உயிர்த்தெழுதலுக்காக காத்து கொண்டில்லை.
I am wanting to be in the resurrection of the righteous.
நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு பெற முடிய விரும்புகிறேன்
என்று சொல்றார். How can I be in the resurrection of the righteous?
நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலிலே எப்படி நான் இருக்க முடியும்?
Now we have so many theories propounded by preachers today.
இன்றைக்கு अनेक பிரசங்கியர்களினாலே பல கோட்பாடுகள் போதிக்கப்படுகின்றன.
25 years ago you asked Jesus to come into your heart so you'll automatically be in the resurrection of the righteous.
25 ஆண்டுகள் முன்பதாக இயேசுவின் உள்ளத்திலே வாரம் என்று சொல்லிவிட்டீர்கள் ஆகவே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் வரும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்கிறார்.
Be open to correction from scripture.
வேதத்திலிருந்து இருக்கக்கூடியதான சீர்திருத்தலுக்கு நீங்கள் திறந்த மனதுள்ள.
Lot of ideas you've got from preachers are not according to the word of God.
உங்களுக்கு பெற்றுக்கொண்ட பல கோட்பாடுகளை பிரசங்கியாரிடத்தில் பெற்றுக்கொண்டீர்கள் அவர்கள் வேத வசனத்துக்கு ஒத்ததாக இல்லை.
Many Protestants criticize Roman Catholics saying so many things they teach are not in the Bible.
ரோமன் கத்தோலிக்கர்கள் போதிக்கிற பல காரியங்கள் வேதத்தில் இல்லை என்று சொல்லி ரோமன் கத்தோலிக்கர்களை Protestant மக்கள் குறை கூறுகிறார்கள்.
I can show you so many things which Protestants and Pentecostals also teach which are not in the Bible.
Protestant மத மக்களும் பெந்தகோஸ்தே மக்களும் வேதத்தில் இல்லாதவைகளை போதிக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும்.
Which are not in the new covenant in the new testament.
புதிய ஏற்பாட்டில் உள்ள புது உடன்படிக்கையில் அவைகள் இல்லை என்று நான்
உங்களுக்கு சொல்ல முடியும். Many of them go to the old covenant which God gave Israel to find support for what they are teaching.
அநேக தங்களுடைய போதனைக்கு ஆதரவாக பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார் அதிலிருந்து வசனத்தை எடுத்து போதிக்கிறார்கள்.
Here how did Paul wait for the resurrection of the righteous?
ஆகவே நீதிமானுடைய உயிர்த்தெழுதலுக்காக பவுல் எப்படி காத்திருந்தார்?
He says I believe there will be a resurrection of the righteous.
நீதிமான்கள் உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கை
கொண்டிருக்கிறேன். To be in that resurrection.
அதிலே நானும் இருக்க விரும்புகிறேன்.
So what do I do?
ஆகவே நான் என்ன செய்கிறேன்?
I do my best to keep my conscience clear.
என்னுடைய மனசாட்சியை குற்றமற்றதாய் வைக்க முடியா என்னால் என்ற மட்டும் பிரயாசப்படுகிறேன்.
And I say Paul do you have to do that in order to be in the resurrection of the righteous?
பவுலே நீதிமான்கள் உயிர்த்தெழுதலை நீ பங்கு பெற முடியா இதை செய்ய வேண்டியிருந்ததா என்று கேட்கிறேன்.
He says yes.
அவரே ஆமென்.
How can I be in that resurrection if I have a bad conscience?
எனக்கு கெட்ட மனசாட்சி இருக்கும் பொழுது எப்படி நான் உயிர்த்தெழுதலை பங்கு பெற முடியும்?
Do you believe that?
நீங்கள் நம்புகிறீர்களா?
Are you today ready for the resurrection of the righteous?
இன்றைக்கு நீங்கள் நீதிமானுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
You can find out.
நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
Have you got a clear conscience before God and before men?
தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக ஒரு சுத்தமுள்ள மனசாட்சி உங்களுக்கு இருக்கா?
Is there any sin that you know in your life that you have not confessed to God?
நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கை செய்யாத பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இருக்கிறதா?
It's very easy to have a clear conscience.
ஒரு சுத்த மனசாட்சியை வைத்திருப்பது மிகவும் எளிது.
And it's very easy to have it all the time.
எப்பொழுதும் சுத்த மனசாட்சியை வைத்திருப்பதும் எளிதுதான்.
You know, people say oh that's a big strain to always keep a good conscience.
எப்பொழுதும் சுத்த மனசாட்சியை வைத்திருப்பது என்பது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் என்று
சொல்றாங்க. Let me give you an example.
நான் ஒரு உதாரணம்
Supposing you tell your a little boy who is playing around in a grassy field barefoot
ஒரு புல்வெளியிலே உங்களுடைய பையன் செருப்பு போடாமல் விளையாண்டு கொண்டிருக்கிறான்
say if ever a thorn gets into your foot pull it out
எப்பொழுது முள் குத்தினாலும் அதை உடனே பிடுங்கி விடு என்று சொல்கிறீர்கள்
and he says mommy if it gets into my foot 5 times
அம்மா ஐந்து முறை முள் என் காலிலே குத்தினால் என்ன செய்வது
pull it out 5 times
ஐந்து முறையும் பிடுங்கி விடு
supposing he says Oh, that is a big bird and all the time I have to keep pulling out the thorn out of my feet.
ஐயோ இது பெரிய பாரமா இருக்கிறது, வெறுங்காலோட போகும்போது முள் குத்தும் போதெல்லாம் புடுங்கி எடுப்பது வெளியே எடுப்பது
பாரமா இருக்கிறது. My son, you'll destroy your feet otherwise.
இல்லாவிட்டால் மகனே உன்னுடைய பாதங்களை கெடுத்துக் கொள்வாய்.
Is that a burden to pull out a thorn as soon as it gets into your foot?
முள் காலில் குத்தின உடனே அதை பிடுங்குவது ஒரு பாரமா?
Do you wait 1 minute?
ஒரு நிமிஷம் காத்து,
you don't even wait 1 second.
ஒரு வினாடி கூட காத்து,
you stop everything and pull it out.
எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டு அதை பிடுங்குகிறீர்கள்.
And after some time with some other thorn gets in,
அதற்கு பிறகு வேற ஒரு முள் குத்தினால்,
you stop and pull it out again.
உடனே நின்று அந்த முள்ளை பிடுங்குகிறீர்கள்.
This is the meaning of keep a good conscience.
நல்ல மனசாட்சி வைத்திருப்பது என்பது இதுதான் பொருள்.
You know, as long as we live in the world,
இந்த உலகத்திலே நாம் வாழும் வரை
we cannot avoid falling into some sin.
பாவத்திலே விழாமல் தவிர்ப்பது கடினம்தான்.
We may not fall into conscious deliberate sin, God will give us grace to overcome that.
மனமறிய நாம் துணிகரமாய் பாவத்திலே விழ
ஒரு
வாலிபனாக 20 வயது திடகாத்திரமான வாலிபனாக இருந்தாலும் ஒரு கல் தடுக்கி விடலாம்.
In this world, it's very easy to be polluted by sin.
ஆகவே இந்த உலகத்திலே பாவத்தினாலே கரைபடுவது என்பது மிகவும்
எளிது. Maybe accidentally, without even planning it, you just spoke a rude or an angry word to somebody.
நீங்கள் திட்டம் பண்ணாமலேயே திடீரென தற்செயலாக ஒருவரிடத்திலே காரசாரமாய் பேசிவிட்டீர்கள்.
Immediately you feel bad.
உடனடியாக நீங்கள் மோசமாய் மனதில் உணர்கிறீர்கள். என்ன செய்ய வேண்டும்?
Don't just feel bad.
நீங்கள் அதை குறித்து மோசமாக உணர வேண்டாம்.
Confess it to God.
அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள்.
Lord, I'm sorry.
ஆண்டவரே என்னை மன்னியுங்கள்.
Ask forgiveness from that person whom you hurt.
நீங்க யாரை புண்படுத்தினீங்களோ அவர்களுக்கு இந்த மன்னிப்பு கேளுங்க.
That's like pulling out the thorn immediately.
அது உடனடியாக முள்ளை பிடுங்குவது போல.
That is the meaning of keep your conscience always clear.
உங்கள் மனசாட்சியை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க என்பதனுடைய அர்த்தம் அதுதான்.
If you do that,
இதை நீங்கள் செய்யும்போது,
you get victory over those sins that defeat you.
உங்களை தோற்கடிக்கக்கூடிய பாவத்திலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.
So here is a good prayer to second prayer to pray.
ஆகவே இங்கே நான் பார்க்கிறது இரண்டாவது நல்ல ஜெபம்.
Lord, this year,
ஆண்டவரே இந்த வருஷம்,
help me to do what I've never done before.
இதுவரைக்கும் முன்பாக செய்யாத காரியத்தை செய்ய உதவி செய்யும்.
Help me to keep my conscience always clear.
என்னுடைய மனசாட்சி எப்பொழுதும் சுத்தமாய் வைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும்.
I don't want to wait till the night to confess my sins. என்னுடைய
பாவங்களை அறிக்கை செய்வதற்கு இரவு வரை கூட காத்திருக்க மாட்டேன்.
If I sinned in the morning, let me confess it immediately.
காலையிலே பாவம் செய்திருந்தால் காலையிலே அறிக்கை செய்யட்டும்.
In Ephesians chapter 4,
எபேசியர் 4 அதிகாரம்,
it says there, don't let the sun set on your anger.
சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் கோபம் தனியே கிடவுது என்று வாசிக்கிறோம்.
That's a very important verse.
அது மிக முக்கியமான வசனம்.
In Ephesians chapter 4,
எபேசியர் 4 அதிகாரம்,
do not let the sun set on your anger. Verse 26,
26 வசனம், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது.
Those days people used to go to sleep when the sun set.
அந்த நாட்களிலே மக்கள் சூரியன் அஸ்தமித்த உடனே நித்திரைக்கு சென்று
விடுவார்கள். எலக்ட்ரிசிட்டி,
அப்பொழுது மின்சாரம் இல்லை.
So what he's saying is, before you go to bed, settle everything.
ஆகவே படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் சரி செய்யுங்கள் என்று சொல்கிறார்.
If you hurt your wife or husband, and ask forgiveness and then go to bed.
மனைவியை புண்படுத்தி இருந்தாலோ கணவனை புண்படுத்தி இருந்தாலோ படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக மன்னிப்பு கேளுங்கள்.
Sunset is the outer limit.
ஆகவே சூரியன் அஸ்தமிப்பது என்பது அது வெளியே இருக்கக்கூடிய வரம்பு.
ஹோல் ஹார்ட்டட் பிலீவர் டசன்ட் வெயிட் டில் சன்செட் டு ரிமூவ் தி தார்ன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சீட்.
நம்முடைய விசுவாசிகள் தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு சூரியன் அஸ்தமிக்கும் வரை காத்திருக்க மாட்டார்கள்.
வெயிட் டில் சன்செட் டு ரிமூவ் தார்ன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சீட்.
நீங்கள் காலையிலே இருக்கக்கூடிய முள்ளை பிடுங்குவதற்கு சூரியன் அஸ்தமிக்கும் வரை காத்திருப்பீர்களா?
No, you immediately you take it out.
உடனடியாக நீங்கள் எடுத்து விடுவீர்கள்.
So if you have got angry at 9 o'clock in the morning, you settle it before it is 1 minute past 9.
ஆகவே காலை 9 மணிக்கு கோபப்பட்டால் 9:01க்கெல்லாம் அதை சரி செய்திருக்க வேண்டும்.
Whatever sin,
என்ன
you have a dirty thought looking at something,
நீங்கள் ஏதோ ஒன்றை பார்த்து அசுத்தம் செய்துவிட்டீர்களா? உடனடியாக,
Lord, forgive me, cleanse me.
ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அறிக்கை செய்யுங்கள், சுத்திகரியுங்கள் என்று கேளுங்கள்.
This must be a habit that you develop.
இதை நீங்கள் ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
Always keep your conscience clear.
எப்பொழுதுமே உங்கள் மனசாட்சி சுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள்.
Somebody asks you why,
ஏனென்று கேட்டால்,
say what Paul said.
Paul சொன்னது போல,
because I want to be in the resurrection of the righteous.
நான் நீதிமானுடைய உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டும்.
I don't want to be in the resurrection of the ungodly.
நான் அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலிலே இருக்க விரும்பவில்லை.
Number 3,
மூன்றாவது,
Jesus said in Luke chapter 18 and verse 1,
லூக்கா 18 அதிகாரம் 1 வசனம்,
men ought to pray always.
மனுஷர்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
Now many of you may have read stories of men of God who prayed for 2 hours or 4 hours or 6 hours every day.
2 மணி நேரங்கள், 4 மணி நேரங்கள், 6 மணி நேரங்கள் எவ்வளவு ஒவ்வொரு நாளும் ஜெபித்த தேவனுடைய பிள்ளையுடைய சரித்திரத்தை படித்திருப்பீர்கள்.
I also used to read that.
நானும் அவைகளை படிக்க
படித்திருப்பேன்.
என்னுடைய சாட்சியம் உங்களுக்கு
சொல்றது, it always used to discourage me.
அது எப்பொழுதும் என்னை அதேரியப்படுத்தும்.
Because I found I couldn't do it.
என்னாலே செய்ய முடியவில்லை என்பதை கண்டுபிடித்தேன்.
And I used to condemn myself.
நான் என்னாலே குற்றவாளியாக தீர்த்துக்
கொண்டேன். Man of God, he spent 6 hours in prayer every day.
ஓ, இந்த தேவ மனிதனை பாருங்கள், 6 மணி நேரம் ஜெபிக்கிறார்.
When I try to do that, my mind is wandering here and there.
நான் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தால் என்னுடைய மனது இங்கும் அங்குமாய் அலசடிப்படுகிறது.
Then as I grew up and got to know the Lord better,
naan valarndhu devanai adhigamai arindhu kolla aarambitha
pozhudhu, I found that nowhere in the Bible does it say you must pray for 6 hours a day.
Oru naalikku 6 mani nan jebikka vendum endru vedathil engeyum sollapadavillai.
Then I studied it, I found the Bible always said pray always.
Eppozhudhum jebamunnal endru dhan vedam sollugirathu.
That means 24 hours a day.
Appadiyana oru naalil 24 mani neramum.
So that doesn't mean we should not have times of private prayer.
ஆகவே தனி ஜெபமே இருக்க கூடாது என்ற பொருள் அல்ல.
Jesus said lock the door and don't let anybody see you and go and spend some time in prayer.
நீ கதவை அறைவீட்டுக்குள் சென்று கதவை பூட்டி நீ ஜெபத்தில் நேரம் செலவு செய்ய என்று சொன்னார்.
But how do other people know what this man of God is doing?
அல்ல இந்த மனித தேவ மனிதன் என்ன செய்கிறார் என்று மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்?
Because Jesus said you must not tell anybody how much you are praying.
நீ எவ்வளவு ஜெபிக்கிறாய் என்பதை யாருக்கும் சொல்ல கூடாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
I don't want to judge anybody.
நான் யாரையும் நியாயந்தீர்க்க விரும்பவில்லை.
But I say how do other people discover how long you pray unless you tell them?
நீங்கள் சொல்லாவிட்டால் எப்படி இவ்வளவு மணி நேரம் இவர் ஜெபிக்கிறார் என்பது தெரியும்?
And Jesus said you mustn't tell anybody.
நீ யாருக்கும் சொல்ல கூடாது என்று இயேசு சொன்னார்.
So I say I want to obey Jesus.
ஆகவே நான் இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்
என்று சொன்னேன். I'm not here to judge another man of God, but I want to obey Jesus.
நான் மற்ற தேவ மனிதரில் நியாயந்தீர்க்கப்படியா இங்கே இல்லை, நான் இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
Two things.
இரண்டு காரியங்கள்.
Jesus said pray always.
எப்பொழுதும் ஜெபிங்கள் என்று சொன்னார்.
Secondly he said when you pray privately don't tell anybody about it.
அந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது யாருக்கும் அதை பற்றி சொல்ல வேண்டாம் என்று
சொன்னார். Those are the commands I get from Jesus and that's what I want to obey.
இந்த கட்டளை இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நான் அவைகளுக்கு தான் கீழ்ப்படிய விரும்புகிறேன்.
I disagree with a lot of things that I find Christians preach which because I don't find them in the Bible.
அநேக கிறிஸ்தவர்கள் பிரசங்கத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஏனென்றால் அவைகள் வேதத்தில் இல்லை.
This is not the only thing.
இது ஒன்று
மட்டுமல்ல, இன்னும்
பல பகுதிகள்.
I always tell people show it to me in scripture, I'll do it.
நீங்கள் வேதத்திலிருந்து எனக்கு காண்பீங்க, நான் செய்கிறேன் என்று சொல்கிறேன்.
See, I don't just say this is the Bible and then ignore it.
இதுதான்
வேதம், the word of God, and
இதுதான் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அதை அறியாதவன் போல இருக்க மாட்டேன்.
A lot of Christians are like that.
அநேக கிறிஸ்தவர்கள்
they say this is the word of God, they don't go according to this, they go according to the testimony of some man.
இந்த தேவ இதுதான் தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறார்கள், நான் இதன்படி நடப்பதில்லை, ஒரு மனிதனுடைய சாட்சியை
நடக்கிறேன். I say this is the word of God and I try to obey it.
நான் இதுதான் தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறேன், அதற்கு கீழ்ப்படிய நான்
முயற்சிக்கிறேன். How often does the Bible say we must pray?
எவ்வளவு அடிக்கடி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது?
Here's what Jesus said.
இங்கே இயேசு சொன்னதை பாருங்கள்.
See one more place where Jesus said something. Luke 21 verse 36.
லூக்கா 21 அதிகாரம் 36 வசனத்தில் இன்னும் ஒரு காரியத்தை இயேசு சொன்னார்.
He says keep on the alert always and pray.
லூக்கா 21 அதிகாரம் 36 வசனத்தில் அவர் சொல்கிறார், எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
Always.
எப்பொழுதும்.
Always be alert and pray.
எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
Not 2 hours a day or 6 hours a day.
ஒரு நாளில் 2 மணி நேரம் 6 மணி நேரம் அல்ல.
Whenever Jesus spoke about prayer he always said always.
எப்பொழுதும் இயேசு ஜெபத்தை குறித்து பேசுகிறார் அப்பொழுதும் எப்பொழுதும் என்று சொல்கிறார்.
Now let's see what the Holy Spirit says.
பரிசுத்த ஆவி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம்.
In you know the epistles are written by the Holy Spirit.
நிருபங்கள் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது.
That is as good as the words of Jesus because the Holy Spirit is also God.
பரிசுத்த ஆவியானவர் தேவனாய் இருக்கிறபடினால இவைகளும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது.
Ephesians 6 verse 18.
எபேசியர் 6:18.
The Holy Spirit says through the apostle Paul.
பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலன் பவுல் மூலமாய் சொல்கிறார்.
Praying always in the Holy Spirit.
பரிசுத்த ஆவிக்குள்ளாய் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி.
How often should we pray?
எவ்வளவு அடிக்கடி
ஜெபிக்க வேண்டும்? You don't say pray in the Spirit for 2 hours a day.
நீங்கள் ஆவியிலே 2 மணி நேரம் ஜெபிங்கள் என்று சொல்லவில்லை.
8 hours a day.
அல்லது 8 மணி நேரம் ஜெபிங்கள் என்று சொல்லவில்லை.
Always.
எப்பொழுதும் ஜெபியுங்கள்.
And then another place in 1 Thessalonians chapter 5.
1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்?
I'm just trying to show you these verses to show how many ideas we have got which are not in the Bible.
வேதத்திலே காணப்படாத எத்தனை கருத்துக்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்ல முடியாக இந்த வசனங்கள் உங்களுக்கு
காண்பிக்கிறேன். 1 Thessalonians 5:17.
1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம்
17. Pray without ceasing always.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள்.
And it says in verse 18 this is the will of God for you.
தேவனே இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று 18 வசனத்திலே வாசிக்கிறோம்.
How many more verses do you need to know what the Bible says about prayer?
ஜெபத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை அறிவதற்கு இன்னும் எத்தனை வசனங்கள் உங்களுக்கு வேண்டும்?
Let me tell you, there's not a single verse which says you must pray for 2 minutes or 2 hours or 8 hours.
2 நிமிஷமோ 2 மணி நேரமோ 8 மணி நேரமோ ஜெபிங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனமும் இல்லை.
You can choose to spend little time in prayer whether 2 hours or 6 hours or that's up to you.
2 மணி நேரமோ 6 மணி நேரமோ நீங்கள் 2 நிமிஷமோ நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் ஜெபிக்கலாம்.
Or all night perhaps like Jesus did once.
அல்லது ஒருமுறை இயேசு செய்தது போல நீங்கள் முழு இரவும் கூட ஜெபிக்கலாம்.
But you cannot make that as a command for people.
ஆனால் அதை மக்களுக்கு கட்டளையா நீங்கள் மாற்றக்கூடாது.
When you exhort other people you must only say one thing, pray always.
நீங்கள் மக்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் ஜெபிங்கள் என்று தான் சொல்ல வேண்டும்.
Otherwise you are making a new law which is not in the New Testament.
இல்லாவிட்டால் புதிய ஏற்பாட்டில் காணப்படாத ஒரு பிரமாணத்தை மக்களுக்காக கொடுக்கிறது.
Now we need to understand what does it mean to pray always.
இப்பொழுது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்றால் என்ன பொருள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Does it mean we must be on our knees always?
எப்பொழுதுமே முழங்காலிலே நிற்பதா?
No, because Jesus himself was not lying.
இல்லை, இயேசுவே அப்படி செய்யவில்லை.
Prayer is an expression of our dependence upon God.
ஜெபம் என்பது நாம் தேவனையே சார்ந்திருக்கிறோம் என்பதை சொல்வதுதான்.
Lord, I need your help.
ஆண்டவரே, உம்முடைய உதவி எனக்கு தேவை.
If I didn't need his help, I won't pray.
அவருடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் நான் ஜெபிக்க
மாட்டேன். It is saying, Lord, I can do nothing without you.
ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுவதாகும்.
John 15 verse 5.
யோவான் 15 அதிகாரம் 5வது வசனம்.
Without me you can do nothing.
என்னால் எல்லாம் இல்லாமல் ஒன்றும் செய்ய கூடாது என்று இயேசு
சொன்னார். Philippians 4:13.
பிலிப்பியர் 4:13.
With Christ I can do all things.
கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
These two verses, that's why I pray.
இந்த இரண்டு வசனங்களாகவே தான் நான் ஜெபிக்கிறேன்.
I'm praying saying, Lord, I can do nothing without you.
ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுவதனாலே ஜெபிக்கிறேன்.
And I'm praying saying, Lord, I can do everything if you give me your power.
ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை கொடுத்தால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்.
So prayer is an expression of our dependence upon God.
ஆகவே தேவனையே சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வெளிப்பாடு தான் ஜெபம்.
Shall I have that 4 hours a day?
அதை நான் 4 மணி நேரம் செய்யட்டுமா?
No.
இல்லை.
24 hours.
24 மணி நேரமும்.
Is there something that you can do 24 hours?
24 மணி நேரமும் நீங்கள் செய்கிற ஏதாவது காரியம் இருக்கிறதா? இப்போ செய்து கொண்டிருக்கிறீர்களா?
Breathing.
மூச்சு விடுதல்.
Don't you breathe 24 hours a day?
நீங்கள் ஒரு நாளில் 24 மணி நேரமும் சுவாசிப்பதில்லையா?
You are not always conscious that you are breathing.
நீங்கள் மூச்சு விடுகிறீர்கள் என்பதை குறித்து எப்பொழுதுமே நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளவில்லை.
Sometimes you may take a little deep breath exercise, you will be conscious.
சில சமயத்திலே நீங்கள் ஆழமாய் மூச்சு விட்டு இழுக்கும் பொழுது நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது அதை குறித்து நினைவு கூறுவீர்கள்.
It's automatic.
இல்லாவிட்டால் தானாக நடக்கக்கூடிய ஒரு காரியம்.
So prayer also must become like that, a constant dependence on God that is there all the time in you.
ஜெபமும் அதே போலத்தான், தேவனே உம்மையே நான் தொடர்ந்து சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம்.
It's not just repeating and making a big shopping list and giving it to God.
ஒரு கடைக்கு போகக்கூடிய மளிகை பட்டியலை போல போட்டுக்கொண்டு தேவனிடத்தில் போவதல்ல.
Lord, give me this, give me this, give me this, give me this.
ஆண்டவரே, இது எனக்கு தாரும், இது எனக்கு தாரும், இது எனக்கு தாரும்.
Or make a list of 100 names and rattle it off like a parrot.
அல்லது 100 பெயர்களை எழுதி கொண்டு ஒரு கிளிப்பிள்ளையை போல இந்த வரை ஆசிரியர், இவரை ஆசிரியர், இவரை, 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 இவரை சொல்வது.
We must humble ourselves.
நம்மை நாமே தாழ்த்த
வேண்டும். Listen, I can have a burden only for certain number of people.
ஒரு சில மக்களுக்கு தான் நான் பாரம் கொண்டிருக்க முடியும்.
I mean, if I'm just rattling off 500 names,
நான் 500 பெயர்களை கிளிப்பிலே போல சொல்லிக் கொண்டிருந்தால்,
then I can just record it once on a CD or something and play it to God every morning.
நான் அதை CD-லயே பதிவு செய்து விட்டு ஒவ்வொரு நாளும் காலையிலே நான் தேவனுக்கு போட்டு காண்பிக்கலாமே.
That's not prayer.
அது ஜெபம் அல்ல.
Prayer is an expression of dependence on God.
ஜெபம் என்பது தேவனையே சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியம்.
I need your help.
ஆண்டவரே, உம்முடைய உதவி எனக்கு தேவை.
This person needs your help.
இந்த நபர் உம்முடைய உதவி தேவை.
This person is sick, needs healing.
இவருக்கு வியாதியா இருக்கிற சுகம் தேவை.
We are looking to God to do something.
தேவனையே பார்த்து ஆண்டவரே தயவு செய்யும் என்று
கேட்பது. Help us, help me, help that person.
எனக்கு உதவி செய்யும், அவருக்கு உதவி செய்யும், இவருக்கு உதவி செய்யும்.
It's that expression of dependence that makes prayer meaningful.
ஆகவே ஜெபத்தை அர்த்தமுள்ளதாக்குகிறது எது என்று சொன்னால் தேவனையே சார்ந்து இருக்கக்கூடிய
சார்பு. This is another thing we must ask God, the Father for.
ஆகவே பிதாவினிடத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம்.
Father, help me to live this life this year in constant dependence upon you every day.
ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்திலே ஆண்டவரே தொடர்ந்து உம்மையே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தாரும்.
Always.
எப்பொழுதும்.
Not to make empty prayers which are meaningless.
அர்த்தமற்றதான வெறுமையான ஜெபங்களை செய்வதல்ல.
Then number 4.
நான்காவது காரியம்.
A fourth prayer that we can pray to God.
நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கக்கூடிய நான்காவது
ஜெபம். Another thing New Testament says we must do always.
புதிய ஏற்பாடு நன்னும் எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம்.
Philippians 4:4.
பிலிப்பியர் 4:4.
Rejoice in the Lord always.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
Read it carefully and slowly.
மிகவும் கவனமாய் மெதுவாய் வாசியுங்கள்.
He is not saying rejoice in your circumstances always.
நம்முடைய சூழ்நிலையிலே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று
சொல்லவில்லை. Because we cannot rejoice in our circumstances.
நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் சந்தோஷமாய் இருக்க முடியாது.
Supposing you have a heavy cross to bear.
உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிலுவை சுமக்க வேண்டியிருந்தால்,
the Bible does not say Jesus enjoyed the cross.
இயேசு சிலுவை சந்தோஷமாய் எண்ணினார் என்று சொல்லவில்லை வேதம்.
Don't try to enjoy the cross. Even Jesus did not enjoy the cross.
இயேசு கூட சிலுவை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, சந்தோஷமாக அனுபவிக்கவில்லை.
He says in Hebrews 12:2.
அவர் சொல்கிறார் எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம்.
He endured the cross because of the joy set in front of him.
தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார் என்று பார்க்கிறோம்.
He endured the cross. He didn't enjoy it.
அவர் சிலுவையை சந்தோஷிக்கவில்லை, சிலுவையை சகித்தார்.
Even Jesus did not enjoy the cross and I don't enjoy it either.
இயேசுவும் கூட சிலுவையை சந்தோஷிக்கவில்லை, நானும் அதை சிலுவையை சந்தோஷிக்கவில்லை.
But I endure it because there is a joy in front of it.
எனக்கு அதற்கு முன்பதாக ஒரு சந்தோஷம் இருக்கிறபடினாலே அதை நான் சகித்துக் கொள்கிறேன்.
Because if I die with Christ I will get the life of Christ.
நான் கிறிஸ்துவோடு கூட மரித்தால் கிறிஸ்துவோட ஜீவனை நான் பெறுவேன்.
If I die with Christ I can have fellowship with the Father.
கிறிஸ்துவோடு கூட மரிக்கும் பொழுது பிதாவோடு கூட ஐக்கியம் கொள்வேன்.
And in his presence there is fullness of joy.
அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு.
So Jesus wanted that joy of fellowship with the Father.
ஆகவே பிதா கூட உள்ளதான ஐக்கியத்தை இயேசு நாடினார்.
He said, okay, if I have to endure the cross, I'll do it.
Okay, சிலுவை சிலுவை சகிக்க வேண்டுமானால் சகிக்கிறேன் என்று
சொன்னார். So we don't say rejoice in our circumstances.
ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளிலே சந்தோஷிக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை.
We don't rejoice in evil.
தீமையிலே நாம் சந்தோஷிக்க மாட்டோம்.
All evil people, we don't rejoice in them.
தீமையான மக்களிடத்திலே நாம் சந்தோஷப்பட
மாட்டோம். We rejoice in the Lord.
நாம் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறோம்.
And that is why our joy can be always.
ஆகவே தான் நம்முடைய சந்தோஷம் எப்பொழுதும் இருக்க முடியும்.
You cannot rejoice in your circumstances because they keep changing.
சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறபடினாலே நீங்கள் சூழ்நிலைகளிலே சந்தோஷப்பட முடியாது.
Our circumstances are like the weather.
நம்முடைய சூழ்நிலைகள் கால தட்பவெப்ப நிலையை போல
இருக்கும். Sometimes bright sunlight, sometimes gloomy and full of rain.
சில சமயத்திலே பிரகாசமாய் சூரியன் ஒளி வீசலாம், சில சமயத்திலே மந்தமாய் இருந்து மழை பெய்யலாம்.
We don't rejoice in our circumstances.
நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் மகிழ்கிறதில்லை.
We rejoice in something that never changes.
மாறாத ஒன்றிலே நாம் சந்தோஷிக்கிறோம்.
God is on the throne.
தேவன் சிங்காசனத்திலே
இருக்கிறார். That never changes.
அது ஒரு காலம் மாறுவதில்லை.
I rejoice in the Lord.
ஆகவே நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன்.
We don't find our joy in people who will change or circumstances that will change.
மாறக்கூடிய மக்களிடத்திலோ மாறக்கூடிய சூழ்நிலையிலோ நாம் சந்தோஷமாக இருப்பதில்லை.
You try to find your joy in people, it will go up and down.
மக்களிடத்திலே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது மேலும் கீழுமாய்
மாறிக்கொண்டே இருக்கும். Even in believers.
விசுவாசிகள் கூட.
Or in your church.
அல்லது உங்கள் சபையிலே.
It will go up and down.
அது மேலும் கீழுமாய் போகும்.
But if you decide to rejoice in the Lord alone.
ஆனால் கர்த்தருக்குள் மட்டுமே சந்தோஷமாக இருப்பேன் என்று தீர்மானித்தால்
I'm going to find my joy in the Lord.
நான் என்னுடைய சந்தோஷத்தை தேவனிடத்திலே கண்டுகொள்ள போகிறேன்.
I remember some years ago I was traveling in a bus.
சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு பேருந்தில் பிரயாணம் பண்ணி
கொண்டிருந்தேன். When I got down I found my purse was missing from my pocket.
நான் பேருந்தில் கீழே இறங்கின உடனே யாரோ என்னுடைய பர்ஸ் எடுத்து விட்டால் காணவில்லை.
I was amazed that he could take it out of my pocket so cleverly I didn't even feel it.
நான் அதை உணரக்கூடாத அளவுக்கு மிகவும் புத்திசாலித்தனமாக அந்த பர்ஸை பிக் பாக்கெட் எடுத்து விட்டான்.
So I lost my money.
ஆகவே என்னுடைய பணத்தை
இழந்து. But I didn't lose my joy.
ஆனால் என்னுடைய சந்தோஷத்தை இழக்கவில்லை.
Because my joy was not in my purse.
என்னுடைய சந்தோஷமானது என்னுடைய மணி பர்ஸில் இல்லை.
My money was in my purse, my joy was in my heart.
என்னுடைய பணம் அந்த பர்ஸில் இருந்தது, சந்தோஷம் என் உள்ளத்தில் இருந்தது.
You put money in a bank, make sure you don't put your joy in the bank also.
நீங்கள் பணத்தை வங்கியிலே போடும்பொழுது சந்தோஷத்தை வங்கியிலே போட்டு விடாதீர்கள்.
Don't put your joy in your car or your house or something else.
உங்களுடைய சந்தோஷத்தை காரிலேயோ வீட்டிலேயோ வைக்க வேண்டாம்.
Then if something gets broken or lost, you lose your joy also.
ஏதாவது உடைந்ததோ தொலைந்ததோ உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து விடுவீர்கள்.
Some expensive thing you buy in your house.
உங்கள் வீட்டிலே ஒரு விலையுயர்ந்த உபகரணத்தை வாங்குகிறீர்கள்.
Thing packs up.
நீங்க அது கெட்டு போய் விடுகிறது.
You lose your joy.
உங்கள் சந்தோஷம்
because your joy was not in the Lord.
என்னளுடைய சந்தோஷம் கர்த்தருக்குள்ள இல்லை.
It was in that washing machine or that computer or something else.
அது அந்த கம்ப்யூட்டர்லயோ வாஷிங் மெஷின்லயோ தான் உங்கள் சந்தோஷம் இருந்தது.
You can get all these things.
நீங்க இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம்.
But if you put your joy in these things, one day you'll lose it.
ஆனால் உங்கள் சந்தோஷத்தை அதிலே வைப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாளில் அதை இழந்து விடுவீர்கள்.
This year,
இந்த வருஷம்,
say, Lord, I want you to help me to rejoice only in you.
ஆண்டவரே உம்மிலே மட்டுமே நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று ஜெபிங்க.
And then you will rejoice always because he never changes.
அவர் மாறாதவராய் இருக்கிறபடினாலே நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பீங்க.
There are certain things that never change.
சில காரியங்கள் மாறுவதே இல்லை.
The blood of Jesus always has power to cleanse your sin if you confess it.
நீங்கள் அறிக்கை செய்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பொழுதுமே உங்களை பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உள்ளதாய்
இருக்கும். Satan has been defeated once for all. That has never changed.
சாத்தான் ஒரு காலத்து முற்றிலுமாய் தோற்கடிக்கப்பட்டதால் மாறுவதே இல்லை. என்ன சூழ்நிலை இருந்தாலும்
whatever party comes to power in our country,
நம்முடைய தேசத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும்,
it doesn't make a difference. God is still on the throne.
தேவன் இன்னும் சிங்காசனத்தில்
இருக்கிறார். Satan has still been defeated.
சாத்தான் இன்னும் தோற்கடிக்கப்பட்டவன்
இருக்கிறான். Those are some eternal facts.
இவைகளெல்லாம் நித்தியத்திற்கேற்ற கூட்டம்.
Christ is going to come again.
கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார்.
I am his child.
நான் அவருடைய பிள்ளை.
And he is going to set up his kingdom on the earth.
அவர் தம்முடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க போகிறார்.
So those things never change.
ஆகவே இவைகள் மாறுவதில்லை.
I can find my joy in those things that never change.
ஒரு காலம் மாறாத இந்த காரியங்களில் என் சந்தோஷத்தை
கண்டுகொள்ளலாம். And not only rejoice.
சந்தோஷிப்பது மட்டுமல்ல.
It says in Ephesians 5.
எபேசியர் 5 ஆம் அதிகாரத்திலே.
And verse 20.
20 வசனம்.
That Ephesians 5 is 20. We must always give thanks for everything.
எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும்
என்று வாசிக்கிறோம்.
எபேசியர் 5:20 லே சந்தோஷத்தின் ஒரு பகுதி.
Always give thanks for everything.
எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
Not because all those things are working in a profitable way for me in an earthly way.
பூமிக்குரிய விதத்தில் இவைகளெல்லாம் லாபகரமாக எனக்கென்று வேலை செய்வதில்லை.
But Romans 8:28 says they are all working for my good in making me like Jesus.
ஆனால் ரோமர் 8:28 இவைகளெல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது, என்னை இயேசுவை போல மாற்றுகிறது.
Maybe you were expecting to marry somebody, it didn't work out.
நீங்கள் இன்னாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறீர்கள், நடக்கவில்லை.
The person married somebody else.
அந்த நபர் வேறொருவர் திருமணம் செய்து கொள்கிறார்.
Don't become gloomy.
நீங்கள் அதற்காக துக்கப்பட வேண்டாம்.
Say, Lord, you are still on the throne.
ஆண்டவர் நிரனுமாய் சிங்காசனத்தில்
இருக்கிறீர்கள். You still love me.
நிரனுமாய் நேசிக்கிறீர்கள்.
And you will give me the best in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே சிறந்ததை எனக்கு தருவீர்.
Best does not mean you will get a prettier girl.
சிறந்தது என்று சொன்னால் எப்பொழுதுமே அழகான பெண் என்று அல்ல.
You'll get a more godly girl. That's the meaning.
அதிக தேவபக்தியுள்ள ஒரு பெண் உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் அதனுடைய பொருள்.
You tried for a job, you didn't get it.
நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி செய்தீர்கள், கிடைக்கவில்லை.
Don't get discouraged. Rejoice in the Lord, he is still on the throne.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், அவர் சிங்காசனத்தில்
இருக்கிறார். If your life is surrendered to him,
உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டதாக
இருந்தால், make that loss of a job better work for your good.
அந்த வேலை கிடைக்காமல் போனதை அது நன்மைக்கு எதுவாக மாற்றி விடுவார்.
Not that you'll get a job with a better salary.
அதைவிட அதிகமான சம்பள வேலை கிடைக்கும் என்று
அர்த்தம். Maybe less salary.
அதைவிட குறைந்த சம்பளம் கிடைக்கலாம்.
But one where you can glorify God more.
ஆனால் அந்த இடத்துல தேவனை அதிகமாக மகிமைப்படுத்த முடியும்.
God is in control.
தேவன்
rejoice in the Lord and ask the Lord to, Lord help me to rejoice in you always.
ஆண்டவர் எப்பொழுதும் உம்முக்குள்ளாய் சந்தோஷமா இருக்க உதவி செய்யும் என்று கேளுங்கள்.
Number 5.
ஐந்தாவது காரியம்.
Another prayer we must pray. 2 Corinthians chapter 4.
நாம் ஜெபிக்க வேண்டிய இன்னொரு ஜெபம் என்னவென்றால் 2
கொரிந்தியர். Here again Paul is an example for us.
பவுல் மீண்டும் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிறார்.
He says I always bear in my body the dying of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் என்னுடைய சரீரத்தில் சுமக்கிறேன் என்று சொல்கிறார்.
What is this dying of Jesus?
இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் என்றால் என்ன?
Many Christians know only one dying of Jesus that he hung on the cross on Calvary.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவின் ஒரு மரணம் மட்டும்தான் தெரியும். அது கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கினார், மரித்தார்.
That is only for 6 hours.
அது 6 மணி நேரம் மட்டும்தான்.
But there was another cross that Jesus was carrying every day for 33 years.
33 ஆண்டுகளாக இயேசு இன்னொரு சிலுவையை சுமந்து கொண்டிருந்தார்.
He said in Luke 9:23
என்னை ஒருவன் பின்பற்றி வர
விரும்பினால்
நீங்கள் அவருக்கு பின்னாக வர
வேண்டுமானால்
அதை செய்வதற்கு ஒரே ஒரு வழி,
deny yourself,
உன்னை நீயே வெறுத்து,
which means he must also be denying himself,
அதனுடைய பொருள் அவர் தன்னை வெறுத்துக் கொண்டிருக்கிறார்,
and take up your cross every day,
அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு,
and follow me,
என்னை பின்பற்று.
What does that mean?
அவருடைய பொருள்
என்ன? That means Jesus was also taking up his cross every day.
அவருடைய பொருள் என்னவென்றால் இயேசுவும் ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்தார்.
If he did not do that, how can he tell me to take up the cross every day and follow him?
அவர் அதை செய்யவில்லை என்று சொன்னால் என்னை பார்த்து எப்படி நீ அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று
சொல்கிறார்? So there was a cross that Jesus carried when he was a boy.
ஆகவே இயேசு ஒரு பையனாக இருக்கும்பொழுதே ஒரு சிலுவையை சுமந்தார்.
A cross where he died to himself.
அவர் தனக்கென்று மரித்த ஒரு சிலுவை.
To his choice.
தம்முடைய தேர்வுகளுக்கு.
To his reputation.
தம்முடைய நற்பெயருக்கு.
To his honor.
தம்முடைய கணத்துக்கு.
To everything that he wanted.
அவர் எதையெல்லாம் வேண்டும் என்று எண்ணினாரோ அதற்கு மரித்தார்.
He said, Father, I want your will.
எனக்கு உம்முடைய சித்தம் தான் தேவை.
That is the cross.
அதுதான் சிலுவை.
See, this is the best way to look at it.
இதை நாம் பார்ப்பதற்கு இதுதான் சிறந்த
வழி. Here is my will.
இங்கே என்னுடைய சித்தம்
இருக்கு. Here is God's will clashing with it.
இங்கே அதோடு கூட தேவனுடைய சித்தமானது அங்கே மோதுகிறது.
That's a cross.
அது ஒரு சிலுவை.
I must die to my will and do God's will.
நான் என்னுடைய சித்தத்துக்கு மரித்து தேவ சித்தத்தை செய்ய வேண்டும்.
That is taking up the cross.
அதுதான் சிலுவையை சுமப்பது.
And I have to bear this dying always.
இந்த இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் நான் சுமக்க வேண்டும்.
That means I have so many opportunities in a day.
ஒரு நாளில் எனக்கென்று மறிக்க முடியாத பல தருணங்கள் ஒரு நாளில் வருகிறது.
Lord, I want to die to myself all the time.
ஆண்டவரே, எல்லா நேரங்களிலேயும் நான் எனக்கென்று மறிக்க வேண்டும்.
Paul did that.
பவுல் அதை செய்தார்.
What is the result?
அவருடைய விளைவு என்ன?
He says we die so that the life of Jesus may be manifested in our body.
எங்களுடைய சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கும்படிக்கு என்று
Can you think of something more wonderful than this?
இதை காட்டிலும் மிக அற்புதமான ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்க முடியுமா?
The life of Jesus will be manifested in my body.
இயேசுவின் ஜீவன் என்னுடைய சரீரத்தில் விளங்குகிறது.
That I will look at people the way Jesus looks at people.
இயேசு எப்படி ஜனங்களை பார்க்கிறார் அதே போல நானும் பார்க்கிறேன்.
I can smile at people like Jesus smiles at them.
இயேசு அவர்களை பார்த்து எப்படி புன்முறுவல் செய்வார் அதே போல நானும் புன்முறுவல் செய்கிறேன்.
I can talk to people the way Jesus would talk to people.
இயேசு மக்களிடத்தில் எப்படி பேசுவார் அதே போல நானும் பேசுகிறேன்.
And if you are a preacher like me that you can preach like Jesus would preach.
என்னைப் போல நீரும் போதகரா இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எப்படி பிரசங்கிப்பார் அதேபோல பிரசங்கிப்பது.
If you are a mother you can be like Jesus towards your children.
நீங்கள் ஒரு தாயாக இருந்தால் இயேசு எப்படி பிள்ளைகளிடத்தில் இருந்தார் அதேபோல நீங்களும் இருப்பீர்கள்.
Life of Jesus being manifested in your body.
உங்களுடைய சரீரத்தில் இயேசுவின் ஜீவன் விளங்குகிறது.
It will even make you healthier in your body.
அது உங்களுடைய சரீரத்தில் உங்களை ஆரோக்கியமாய் மாற்றும்.
What is the secret?
ரகசியம் என்ன?
Always die to yourself.
எப்பொழுதும் உங்களுக்கு நீங்களே மரியுங்கள்.
That means the whole day you're saying Today I am going to die to myself, my reputation and everything.
இன்றைக்கு நான் எனக்கென்று மரிக்க போகிறேன், சுயத்துக்கு மரிக்க போகிறேன், என்னுடைய நற்பெயருக்கு மரிக்க போகிறேன் சொல்லுங்கள்.
To the strong thing called self in me.
எனக்குள்ளாக இருக்கக்கூடிய வலிமையான சுயம்.
I want to die.
நான் மரிக்க வேண்டும்.
You know, Jesus did it every day.
ஒவ்வொரு நாளும் இயேசு செய்தார்.
As he said, he endured the cross.
அவர் சிலுவையை சகித்தார் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. He didn't enjoy it, he endured it.
அந்த சந்தோஷத்தை அவர் சிலுவையை சந்தோஷிக்கவில்லை, சிலுவையை சகித்தார்.
You know, for, let me take an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Supposing somebody is very rude to you.
யாராவது உங்களிடத்தில் காரசாரமா இருக்கிறார்.
Or calls you a bad name.
அல்லது உங்களை பார்த்து கெட்ட பெயரை வைத்து
கூப்பிடுகிறார். Hurts you in some way.
ஏதோ ஒரு விதத்தில் தீமை செய்கிறார்.
Picture like this.
நீங்கள் இப்படி கற்பனை செய்து கொள்ளுங்கள்.
You know, supposing here's a dead body lying here on the ground.
இங்கே இங்கே தரையிலே ஒரு மரித்த சடலம் கிடக்கிறது.
And you get angry at that dead body.
நீங்கள் அந்த சடலத்தை பார்த்து கோபப்படுகிறீர்கள்.
And you shout at it and call it a bad name.
நீங்கள் அந்த சடலத்தை பார்த்து திட்டி கெட்ட பெயரினாலே கூப்பிடுகிறீர்கள்.
Is there any change in that person?
அந்த நபரில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா?
Not at all.
இல்லவே இல்லை.
No change even in his expression.
அவருடைய ஒரு வெளிப்பாட்டிலே கூட முகத்து ஜாடையிலே கூட வித்தியாசம் இல்லை.
That's what I have understood to be dead.
இதுதான் மறிப்பது என்பதனுடைய அர்த்தம்.
Lord, I want to be like that.
நான் ஆண்டவரே அப்படி இருக்க விரும்புகிறேன்.
Dead to this world.
இந்த உலகத்துக்கு மறித்திருக்க விரும்புகிறேன்.
Very much alive to God.
ஆனால் தேவனுக்கு என்ற ஜீவனோடு இருக்கிறேன்.
That means I'm not dead to God.
தேவனுக்கு நான் மறிக்கவில்லை.
Many people are dead to God. They don't respond to what God is saying.
அநேக மக்கள் தேவனுக்கு என்ற மறித்திருக்கிறார்கள். தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்கு பதில் சொல்லவில்லை.
I want to listen to what God is saying.
தேவன் சொல்கிறதற்கு நான் கவனிக்க வேண்டும்.
When I'm dead to this world and dead to myself.
நான் இந்த உலகத்துக்கும் எனக்கும் நான் மறித்திருக்கும் பொழுது
promises that the life of Jesus will come forth in me.
வாக்குத்தத்தம் என்னவென்றால் இயேசுவின் ஜீவன் எனக்குள் நின்றிலிருந்து புறப்படும்.
Let me tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
If ever you have seen a man or a woman who is manifesting the life of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை வெளிப்படுத்துகிற எந்த ஒரு மனிதனையாவது மனுஷியாவது நீங்கள் பார்த்தால்,
in the way they conduct themselves,
அவர்கள் தாங்கள் நடந்து கொள்கிற விதம்,
attitude to money,
பணத்தின் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை,
their humility,
தங்களுடைய தாழ்மை,
in the way they speak,
பேசுகிற விதம்,
or any preacher in the way they preach,
அல்லது பிரசங்கிக்கக்கூடிய விதம், பிரசங்கியார்
பிரசங்கிக்கக்கூடிய விதம், you can be absolutely sure that that person is dying to himself or herself every day.
அந்த நபர் தனக்காக ஒவ்வொரு நாளும் சுயத்துக்கு மறித்துக் கொண்டே இருக்கிறார்.
There is no other way to have the life of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நம்மிலே கொண்டிருப்பதற்கு வேறு வழியே இல்லை.
And you can have the life of Jesus manifested in your home.
உங்கள் குடும்பத்திலேயும் கூட இயேசுவின் ஜீவன் உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் விளங்க முடியும்.
Home is where we have to die to ourselves every day.
ஒவ்வொரு நாளும் மறிக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்குமானால் அதுதான் நம்முடைய குடும்பம்.
In relation to other people.
மற்ற மக்களோடு கூட உள்ள உறவு சம்பந்தமான காரியங்கள்.
So let's make this our fifth prayer.
ஆகவே இதே நாம் ஐந்தாவது
ஜெபமாக வைக்கிறோம். Lord, I always want to have the dying of Jesus in me.
ஆண்டவரே எப்பொழுதுமே என்னுடைய சரீரத்திலே கிறிஸ்துவின் மரணம் இருக்க வேண்டும்.
I'm making it a prayer. Please help me, Lord.
ஆண்டவரே ஒரு ஜெபமாய் என் சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும்.
These are not decisions, these are prayers.
நான் சொன்னது போல இவைகளெல்லாம் தீர்மானங்கள் அல்ல, இவைகளெல்லாம் ஜெபங்கள்.
I cannot take a decision. I'll break it in a few days.
நான் தீர்மானம் எடுக்க முடியாது, எடுத்தால் ஒரு சில நாட்களில் உடைத்து விடுவேன்.
I'm praying, please help me in this area.
ஆனால் இந்த பகுதியில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறேன்.
And then number 6.
ஆறாவது காரியம்.
This is a very beautiful request.
இது மிகவும் அருமையான ஒரு விண்ணப்பம்.
The Holy Spirit is saying.
பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார்.
I think this is one of the most difficult.
இது மிகவும் கடினமான ஒன்றுமாய் இருக்கிறது.
Colossians 4.
கொலோசியர் 4 அதிகாரம்.
Verse 6.
ஆறாம் வசனம்.
Let your speech always be with grace.
உங்களுடைய வார்த்தைகள் அல்லது வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதா இருக்கட்டும்.
Seasoned as it were with salt.
உப்பால் சாரமேறினதா இருப்பதாக.
You know, when you eat some food, in 1 second on your tongue you can find out if there's salt in it or not.
நீங்கள் ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது ஒரு வினாடியிலே அதில் உப்பு போட்டிருக்கிறார்களா இல்லையா என்பதை கண்டுபிடித்து விட முடியும்.
It doesn't take long.
அது அதிக நேரம் எடுப்பதில்லை.
And when you listen to somebody,
நீங்கள் யாருக்காவது செவி கொடுத்தால்,
whether in a sermon or in personal conversation,
தனிப்பட்ட உரையாடலிலோ அல்லது ஒரு பிரசங்கத்திலோ,
you can immediately find out if there is salt there.
அதில் உப்பு இருக்கிறதா என்று உடனடியாக கண்டுபிடித்து விடலாம்.
Salt makes ordinary food so tasty.
உப்பு சாதாரண ஒரு ஆகாரத்தை அவ்வளவு ருசியுள்ளதாக மாற்றுகிறது.
That's why when we put food into our mouth, if there's no salt, we say, please pass me the salt.
ஆகவே தான் நாம் ஆகாரத்தை சாப்பிடும்போது உப்பு இல்லை என்று சொல்ல கொஞ்சம் உப்பு தருகிறீர்களா என்று கேட்கிறோம்.
So grace is like that.
கிருபை அப்படித்தான் இருக்கிறது.
That our words must have grace, just like food we put salt.
நாம் ஆகாரத்திற்கு உப்பு போடுவது போல நம்முடைய வார்த்தைகளுக்கு கிருபை இருக்க வேண்டும்.
We don't serve people with food without any salt.
உப்பு இல்லாமல் மக்களுக்கு நாம் பரிமாறுவதில்லை.
Even if we serve it like that, we put salt there so they can take as much as they want.
அப்படியே நாம் ஆகாரம் பரிமாறினாலும் அந்த இலையிலே ஒரு மூலையிலே நாம் உப்பை வைக்கிறோம்.
So our speech must be like that.
ஆகவே நம்முடைய பேச்சு அப்படி இருக்க வேண்டும்.
How often?
எவ்வளவு அடிக்கடி இருக்க வேண்டும்?
Always.
எப்பொழுதும்.
What a prayer to pray.
ஜெபிப்பதற்கு என்ன நல்ல ஜெபம்.
Father,
பிதாவே,
I have spoken so badly so many times after being a believer.
ஆண்டவரே விசுவாசியான பிறகும் கூட ஆண்டவரே எவ்வளவோ நான் மோசமான விதத்தில் பேசியிருக்கிறேன்.
Here is my prayer for 2011.
2011 ஆண்டுக்கு ஆண்டவரே இதோ என்னுடைய ஜெபம்.
Please help me.
எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
That all my speech.
என்னுடைய எல்லா பேச்சும்.
The way I speak to my husband.
என்னுடைய கணவனிடத்தில் பேசுகிற விதம்.
Or to my wife.
என்னுடைய மனைவியிடத்தில் பேசுகிற விதம்.
Or to my neighbor.
என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களிடம்
பேசுகிற விதம். Or to my children. என்னுடைய
பிள்ளைகளிடத்தில் பேசுகிற விஷயம்.
Or to the maid servant who works in my house.
அல்லது என்னுடைய வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்காரிக்கு.
Or to that person who violates the traffic rule on the road.
அல்லது சாலை விதிகளை மீறி உள்ளே குறுக்கே வருகிறானே நான் வண்டி ஓட்டும்போது அவனிடத்தில்.
He may be angry.
அவன் கோபப்படலாம்.
But let me speak with grace.
ஆனால் நான் கிருபையாய் பேசட்டும்.
There's a beautiful verse in Proverbs.
நீதிமொழிகளிலே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது.
Which says,
அது சொல்கிறது,
a gentle answer will turn away all anger.
மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும்.
That is in Proverbs 15 and verse 1.
நீதிமொழிகள் 15 அதிகாரம் 1 வசனம்.
What a wonderful thing to have that gift.
இந்த வரத்தை பெற்றிருப்பது எவ்வளவு நல்ல காரியம்.
A soft answer turns away the anger.
மெதுவான பிரதியுத்தரம் அல்லது பதில் கோபத்தை மாற்றும்.
When somebody is angry with you,
யாராவது உங்கள் மீது கோபப்பட்டால்,
don't just keep quiet.
அமைதியா இருக்க வேண்டாம்.
That is yoga.
அது யோகா.
He is angry with me.
அவர் என்னோட கோபமா இருக்கிறார்.
I'm going to control all my anger inside.
என்ன கோபத்தை உள்ளே அடக்கிக் கொள்ள போகிறேன்.
Don't practice yoga.
அப்படி யோகாவை நீங்கள் பயிற்சி செய்ய
வேண்டாம். Be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டீர்கள்.
The Holy Spirit will fill your heart with love for that person.
பரிசுத்த ஆவியானவர் அந்த நபர் மீது உள்ள ஒரு அன்பினாலே உங்கள் உள்ளத்தை நிரப்புவார்.
I'll tell you what has helped me.
எனக்கு என்ன உதவி செய்திருக்கிறது என்று சொல்கிறேன்.
I don't get angry with angry people.
நான் கோபமா இருக்கக்கூடிய மக்களிடத்தில் கோபப்படுகிறதில்லை.
God has shown me that an angry person is like a man with cancer.
ஒரு கோபப்படுகிற மனுஷன் புற்றுநோய் உள்ள மனுஷனை போல இருக்கிறான் என்று ஆண்டவர் காண்பித்திருக்கிறார்.
Like a person with leprosy.
அல்லது தொழுநோய் உள்ள மனுஷனை போல இருக்கிறான்.
Anger is like leprosy.
கோபம் என்பது தொழுநோயை போல.
So I see an angry person.
ஒரு கோபமடைந்த மனிதனை பார்க்கிறேன்.
I look at him just like I look at a person with leprosy.
கோபம் தொழுநோய் உள்ள மனிதனை பார்ப்பது போல இவனையும் பார்க்கிறேன்.
Sometimes you know you see these people come with leprosy to your hand with your gate with the fingers all eaten up.
அவர்களுடைய கைகள் எல்லாம் அழுகி விட்டது. இப்போ விரல் எல்லாம் அழுகி விட்டது. அந்த அப்படிப்பட்ட குஷ்டரோகி உங்கள் வீட்டுக்கு வருகிறார்.
Nose eaten up.
மூக்கம் போய் விட்டது.
Do you get angry with him?
அவர்களை பார்த்து கோபப்படுகிறீர்களா?
Oh, you feel so sorry.
நீங்கள் அவருக்காக வருத்தப்படுகிறீர்கள்.
So when I see an angry person, I feel sorry for him.
அவன் நான் ஒரு கோபப்படுகிற மனிதனை பார்க்கும் பொழுது அவருக்காக வருத்தப்படுகிறேன்.
Poor man, that fellow has only got leprosy in his body. This chap has got leprosy in his soul, which is 10 times worse.
ஓ, அவனுக்கு சரீரத்திலே தான் தொழுநோய் இருக்குது. இந்த மனிதனுக்கு ஆத்மாவிலே தொழுநோய் இருக்குது. அது 10 மடங்கு மோசமானது.
That has helped me not to get angry with them.
அது அவன் மீது கோபமடையாமல் இருக்கும்படி எனக்கு உதவி செய்திருக்கிறது.
And I mean, don't you speak graciously to a person with leprosy?
தொழுநோய் இருக்கிற ஒரு இடத்திலே நீங்கள் கிருபையாய் பேசுகிறது இல்லையா?
Or you see somebody dying of cancer in a hospital?
அல்லது மருத்துவமனையிலே புற்றுநோயிலே மரித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபரை பார்க்கும்போது எப்படி பேசுகிறீர்கள்?
You don't go and yell and scream at them.
நீங்கள் அவர்களை போய் பார்த்து கோபப்பட்டு பேசுகிறீர்களா?
You speak so gently to this person with cancer.
புற்றுநோய் வந்தவர்களை பார்த்து நீங்கள் மெதுவாய் பேசுகிறீர்கள்.
So when a person is angry with you,
ஆகவே உங்கள் மீது ஒரு நபர் கோபப்படும் பொழுது,
you see that person as God sees him.
தேவன் அவரை பார்க்கிறது போல நீங்கள் பார்த்தால்
you will not get angry.
நீங்கள் கோபமடைய மாட்டீர்கள்.
You will not just keep the anger inside and control your teeth.
உங்களுடைய கோபத்தை பல்லை அடக்கிக் கொண்டு நீங்கள் அடக்கி வைத்திருக்க மாட்டீர்கள் கோபத்தை.
You will speak a gentle word.
நீங்கள் சாந்தமான ஒரு வார்த்தையை பேசுவீர்கள்.
Don't think that when you control your tongue and keep quiet that you have overcome.
நீங்கள் நாவை கட்டுப்படுத்தி அடக்கி வைத்திருந்தால் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்று என்ன
வேண்டும். It just means you have bottled up the anger inside.
அந்த கோபமானது உள்ளே அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.
You know that you have overcome when you can give a gentle loving reply to that.
ஒரு மெதுவான அன்பான ஒரு பதிலை நீங்கள் அவருக்கு சொல்லும்போது கோபத்தை மேற்கொண்டு விட்டீர்கள் என்று அறிந்து கொள்ளலாம்.
You know, some people misunderstand victory over sin.
சிலர் பாவத்தின் மேல் உள்ள ஜெயத்தை தவறாய் விளங்கிக் கொள்கிறார்கள்.
They think if somebody shouts at me, I keep quiet, I've got victory.
யாராவது என்னை பார்த்து சத்தம் போட்டால் நான் அமைதியாக இருந்து விட்டால் ஜெயம் பெற்று விட்டேன் என்று எண்ணுகிறார்கள்.
இல்லை, you are practicing yoga then.
ஒருவேளை நீங்கள் யோகாவை பயிற்சி செய்யலாம்.
You know your victory when you can speak a gentle word in reply.
அதற்கு மாறு உத்தரமாக நீங்கள் மெதுவான வார்த்தையை பதிலாக சொன்னால் நீங்கள் கோபத்தை மேற்கொண்டு விட்டீர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம்.
That's what you read in Proverbs 15 verse 1.
இதைத்தான் நீதிமொழிகள் 15:1 இல் வாசிக்கிறீர்கள்.
It says here, let your speech always be with grace.
உங்களுடைய வசனமானது எப்பொழுதும் கிருபை புரிந்ததா இருப்பதாக என்று பார்க்கும்.
He throws a lot of food at me without any salt.
உப்பு இல்லாமல் ஏதோ சாப்பாட்டின் மீது வீசுகிறாரா?
I give him food with salt.
நான் அவருக்கு உப்பு போட்டு சாப்பாடு கொடுக்கிறேன்.
The Bible says,
வேதம் சொல்கிறது,
if your enemy is hungry,
சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு அவனுக்கு போஜனம் கொடு.
If he is thirsty, give him water.
அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு குடிக்க பானம் கொடு.
If he is angry with you, speak a gentle word.
அவன் மீது கோபமா இருந்தால் ஒரு மெதுவான பிரதியுத்தரம்
சொல்லு. What will happen to you?
உனக்கு என்ன நடக்கும்?
Gradually your whole personality will become full of grace.
கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய முழு ஆள் தன்மையே கிருபையினால் மாறிவிடும்.
Our speech is a major part of our life.
நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான பகுதி நம்முடைய பேச்சு.
One of the main things that distinguishes man from animals is that we can speak.
விலங்குகளை காட்டிலும் மனிதன் எந்த விதத்தில் வித்தியாசமா இருக்கிறான் என்று சொன்னால் நாம் பேச முடியும்.
And in a Christian, his speech is with grace.
ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனுடைய பேச்சு கிருபையின் நிறைந்ததா இருக்க வேண்டும்.
Now you need to examine how your speech has been in the past years.
இப்பொழுது கடந்த ஆண்டுகளிலே உங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது என்பதை சோதித்து பாருங்கள்.
James 1:26 says,
யாக்கோபு 1:26 சொல்கிறது,
that if you cannot control your tongue, your whole Christianity is worth zero.
உன்னுடைய நாவை அடக்காவிட்டால் உன்னுடைய தேவபக்தி எல்லாம் பூஜ்யமானதாக இருக்கிறது.
Do you believe that?
இதை நம்புகிறீர்களா?
Do you believe God's word?
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா?
James 1:26, if a man cannot control his tongue, his whole Christianity is not worth anything. Zero.
யாக்கோபு 1:26 வசனத்திலே வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுடன் எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும்.
ஜீரோ,
பூஜ்யம்.
Has your religion been worth zero till now?
இதுவரையும் உங்களுடைய மதமானது பூஜ்யமா இருந்திருக்கிறதா?
Now you can put some value into your Christianity.
இப்பொழுது உங்களுடைய கிறிஸ்தவத்திற்கு சற்று கூடுதல் மதிப்பை சேர்க்க முடியும்.
There is only one way to do it.
அதை செய்வதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு.
Father,
பிதாவே
fill me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பும்.
You remember on the day of Pentecost when they were filled with the Holy Spirit?
பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்தது ஞாபகம் இருக்கிறதா?
Tongues of fire came on top of their head.
அங்கே அக்கினி தழல் அவர்களை தலையின் மீது வந்தது.
The Lord was saying, I want to control your tongue with the fire of the Holy Spirit from now on.
அக்கினி நாவு வந்தபொழுது இப்பொழுதிலிருந்து உன்னுடைய நாவை நான் கட்டுப்படுத்த விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
He also spoke in tongues, but that was secondary.
அவர்கள் அந்நிய பாஷை பேசினாலும் அது இரண்டாவது தான்.
Main thing was the tongue and tongue of fire.
முதலாவது அக்கினி நாவுகள் அவர்கள் தலையின் மீது வந்து இறங்கியது.
People ask me,
என்னை பார்த்து ஜனங்கள் கேட்கிறார்கள்,
what happened when you were filled with the Holy Spirit?
நீங்கள் பரிசுத்தாவினால் நிறையும் பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டார்கள்.
Yeah, I spoke in tongues, but that is not the main thing.
நான் அந்நிய பாஷை பேசினால் அது பிரதானமாக காரியம்
இல்லை. The main thing is I got control over my mother tongue.
முதலாவது பிரதானமான காரியம் என்னுடைய தாய்மொழியில் எனக்கு கட்டுப்பாடு கிடைத்தது.
I could control my the way I speak.
நான் பேசுகிற விஷயத்தை அடக்க முடிந்தது.
Pray that prayer.
அந்த ஜெபத்தை செய்யுங்கள்.
Lord, please fill me with the Holy Spirit.
ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்.
And seek more for control of your mother tongue than to speak in other tongues.
அன்னிய பாஷையில் அல்லது மறு பாஷையில் பேசுவதை காட்டிலும் என்னுடைய சொந்த பாஷையில் பேசும்போது ஒரு அடக்கம் வேண்டுமே என்று தேடுங்கள்.
Many people are seeking for power to speak in other tongues.
அநேகர் அன்னிய பாஷையில் மறு பாஷையில் பேசுவதற்கு வல்லமையை நாடுகிறார்கள்.
Seek to control your mother tongue first.
முதலாவதாக உங்களை தாய்மொழியிலே நீங்கள் அடக்கி பேச கற்றுக்கொள்ளுங்கள்.
God gives you other tongues, take that also.
அதற்கு பிறகு தேவன் மறு பாஷையை கூட அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
Let your speech always be with grace.
ஆனால் எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தை கிருபை உறுதியினதாக இருக்கட்டும்.
Then one more thing.
இன்னும் ஒரு காரியம்.
7th one. 1 Corinthians 15 verse 58.
1 கொரிந்தியர் 15th அதிகாரம் 58th வசனம்.
Always abound in doing the Lord's work.
தேவனுடைய ஊழியத்தை செய்வதில் எப்பொழுதும் பெருகுறவர்களாய் இருங்கள்.
Always be available. Say, Lord, I want to do something for you.
ஆண்டவரே உமக்கு நான் எதையாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய்
இருங்கள். You may not have the gift to preach sermons or to heal the sick.
வியாதியசிலை குணமாக்கக்கூடிய வரமோ பிரசங்கிக்கக்கூடிய வரமோ இல்லாமல் இருக்கலாம்.
ஓகே, மேபி யூ கேன் ஓன்லி ஸ்பீக் ஒன் வேர்ட் டு சம்படி ஹூ கம்ஸ் டு யுவர் ஹவுஸ்.
உங்களுடைய வீட்டுக்கு வருகிற இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தை உங்களால பேச முடியும்.
சம் வேர்ட் அபௌட் ஜீசஸ்.
இயேசுவை குறித்து ஏதாவது ஒரு வார்த்தை.
மேபி சம்படி ஹூ கம்ஸ் டு யுவர் ஹவுஸ் டு செல் சம்திங்.
ஏதோ உங்களுடைய வீட்டுக்கு ஒரு விற்கும்படியாக வரக்கூடிய ஒரு வியாபாரி வருகிறார்.
சோ many sales people who go around like that.
இது போல எத்தனையோ வியாபாரிகள் பல இடங்களுக்கு போகிறார்கள்.
Say I'm sorry, I don't need that thing. So
ஏ என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள், இந்த பொருள் எனக்கு வேண்டாம்.
So please excuse me.
என்னை தயவு செய்து மன்னித்துக்கொள்ளுங்கள்.
But here's a little tract I can give you.
ஆனால் உங்களுக்கு ஏதோ துண்டு பிரதியை நான் கொடுக்க முடியும்.
Or somebody comes to your house.
அல்லது யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தா.
I remember one man.
ஒரு மனிதன் எனக்கு ஞாபகம் வருகிறது.
He got a wrong somebody called, it was a wrong number.
யாரோ ஒரு அழைத்தார், அது தவறான எண்.
He picked up the phone, it was a wrong number.
அவர் அந்த போனை எடுத்து யாரோ கூப்பிடல என்று பார்த்தால் நானா wrong number என்று சொல்லி விட்டார்.
So he put the phone down.
அவர் அந்த போனை
கேட்டார். Again the phone rang.
மீண்டும் அந்த போன் அடித்தது.
He picked it up.
அதை எடுத்தார்.
Same person.
அதே நபர்.
He said, this is a wrong number, but you called me twice.
இது ஒரு தவறான நம்பர், ஆனாலும் நீங்கள் இரண்டு முறை என்னை அழைத்து விட்டீர்கள்.
So maybe I have to say something to you.
ஆகவே நான் ஏதோ உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது.
Then he gave him the gospel.
அதற்கு பிறகு சுவிசேஷத்தை சொன்னாராம்.
Jesus died for our sins.
இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்.
See, there's something anybody can do.
ஆகவே யார் வேண்டுமானாலும் சில காரியங்களை செய்யலாம்.
Always available for the Lord's work.
எப்பொழுதுமே தேவனுடைய கிரியைக்காக ஊழியத்திற்காக தயாராக
இருப்பது. God will give us different ideas as to how to do it.
எப்படி அதை செய்வது என்பதற்கு தேவன் பல கருத்துக்களை நமக்கு தரலாம்.
In your church.
உங்களுடைய சபையிலே.
Maybe small things.
சிறு சிறு காரியங்களா இருக்கலாம்.
Maybe starting with just cleaning the floor.
ஒருவேளை தரை சுத்தம் பண்ணுகிற வேலையை ஆரம்பிக்கலாம்.
Or cleaning the toilets in your church building.
அல்லது உங்கள் சபை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கழிவறை சுத்தம் செய்யலாம்.
Or praying for people.
அல்லது ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம்.
Always say, Lord, I want to do something for you.
ஆண்டவரே உமக்காக நான் ஏதாவது ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள்.
So let's review these 7 things we are going to pray this year.
ஆகவே இந்த வருஷம் நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை நாம் மீண்டும் கண்ணோக்கி பார்ப்போம்.
Lord, first of all,
முதலாவதாக
I want to set you before me always. I want to pray that you'll help me.
ஆண்டவரே எப்பொழுதும் உம்மை எனக்கு முன்பாக வைத்துக் கொள்ள போகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீர் என்று ஜெபிக்கிறேன்.
All the time.
எல்லா நேரங்களிலும்.
Secondly,
இரண்டாவதாக
please help me to keep my conscience always clear, not only before you but before all men also.
ஆண்டவரே உமக்கு முன்பாக மட்டுமல்ல எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் என்னுடைய சுத்தமான மனசாட்சியை காத்துக் கொள்ள உதவி செய்யும்.
And third, Lord, please help me to depend upon you always for everything in prayer.
மூன்றாவது, ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எப்பொழுதே ஜெபத்தில் உம்மை சார்ந்திருக்க முடிய எனக்கு கற்றுத்தாரே.
Small things, big things, I can take it to you.
சிறு காரியமானாலும் பெரு காரியமானாலும் உம்மிடத்தில் நான் கொண்டு வரட்டும் ஆண்டவரே.
Number four, please help me, Lord, to rejoice always.
நான்காவது காரியம், ஆண்டவரே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க உதவி செய்யும்.
Even when I can't understand something.
சில காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும்.
And fifthly, Lord, please help me to always die to myself.
ஐந்தாவதாக, ஆண்டவரே எப்பொழுதே நான் எனக்கென்று மரிக்க உதவி செய்யும்.
Number 6.
ஆறாவது,
please help me, Lord, in my speech especially to always speak with grace this year.
ஆண்டவரே என்னுடைய பேச்சில் எனக்கு உதவி செய்யும். இந்த வருஷத்தில் எப்பொழுதும் கிருபை பொருந்தினவனாக நான் பேசட்டும் ஆண்டவரே.
Number 7.
ஏழாவது,
Lord, don't make me lazy this year.
ஆண்டவரே இந்த வருஷம் என்னை சோம்பேறியாய் வைத்து விட
வேண்டாம். Help me to always abound in the work of the Lord.
கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் நான் பெருகுறவனாய் இருக்கட்டும் ஆண்டவரே.
Because Jesus is coming soon.
ஏனென்றால் இயேசு சீக்கிரம் வருகிறார்.
Life is short.
வாழ்க்கை குறுகியதா இருக்கிறது.
None of us can say how long we will live.
நம்மில யாருமே எவ்வளவு ஆண்டுகள் வாழ்வோம் என்று சொல்ல முடியாது.
And so we must make the most of the time.
ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
There is a verse in Ephesians.
எபேசியர்ல ஒரு வசனம் இருக்கிறது.
Which says
அது சொல்லுகிறது.
Redeem the time, it says, because the days are evil.
நாட்கள் பொல்லாதவளா இருக்கிற அப்படினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Redeem the time because the days are evil.
காலம் பொல்லாததா இருக்கிற அப்படினால நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம்.
Make full use of the time we have.
நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை முழுமையாய் பிரயோஜனப்படுத்திக்
கொள்வோம். 24 hours a day.
ஒரு நாளில் 24 மணி நேரங்கள். எப்பொழுதும்
abounding in the Lord's work.
கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுறவளா இருப்போம்.
Always available.
எப்பொழுதும் தேவனுக்கு ஆயத்தமா இருப்போம்.
So shall we now bow our heads in prayer.
நாம் இப்பொழுது நம்முடைய தலைகளை ஜெபத்திலே வணங்குவோமா?
As you bow your heads in prayer.
உங்கள் ஜெபத்தை தலையிலே வணங்கும் பொழுது, உங்கள் தலைகளை ஜெபத்திலே வணங்கும் பொழுது,
things and ask the Lord to remind you of these 7 things throughout this year.
இந்த 7 காரியங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதுமாய் இந்த 7 காரியங்களை எனக்கு நினைப்பூட்டும் என்று கேளுங்கள்.
To help you to walk in the ways of the Lord throughout this year.
இந்த வருஷம் முழுவதுமாய் தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு தேவன் உதவி செய்யும்படியாய் கேளுங்கள்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
I pray that what we have heard today will sink deep in everyone's heart.
ஆண்டவரே, இன்று நாங்கள் கேட்ட காரியங்கள் எல்லாருடைய உள்ளத்திலேயே முழுகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பதியும்படியாய் ஜெபிக்கிறோம்.
Help us to live in a way that pleases you.
உம்மை பிரியப்படுத்தும்படியாய் நாங்கள் வாழ்வதற்கு
24 hours a day.
ஒரு நாளில் 24 மணி நேரமும்.
7 days a week.
வாரத்தில் 7 நாட்களும்.
Help each one who hears.
ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள்.
Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
Amen.
ஆமென்.